அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சங்கீதம் 119:165.
பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இயேசு கிறிஸ்து மேல் வீட்டறையிலே சீஷர்களோடு கூட கடைசி ராபோஜன வேளையிலே இருந்தார். அங்கே அவர் பஸ்காவை ஆசரித்துக் கொண்டிருந்தார். மட்டுமல்ல, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் அவன் கழுவப்பட வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை கற்றுக் கொடுக்க முடியாக சீஷர்களுடைய கால்களை கழுவி அவர்களுக்கு மாதிரியை காண்பித்தார். தொடர்ந்து, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்பதை கூறினார். யாரை குறித்து சொல்கிறார் என்று அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். இயேசு அன்பான சீடனான யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். தூரமாயிருந்த சீமோன் பேதுரு யாரை குறித்து இயேசு சொல்கிறார் என்பதை கேள் என்று சைகை காட்டினான். இயேசு, இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். யோவான் 13:27. அந்த துணிக்கையை அவன் வாங்கிற பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். சாத்தான் யூதாசை கொஞ்சம் கொஞ்சமாக தன் பக்கமாக எடுத்துக்கொண்டான். எந்த ஒரு மனிதனையும் பிசாசானவன் திடீர் என்று எடுத்துக் கொள்கிறதில்லை. சின்ன சின்ன காரியங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக பாவங்களிலே விழப்பண்ணி பரிபூர்ணமாக தனக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறான். இயேசு கிறிஸ்து தன்னை ஏற்றுக்கொள்வதற்காக யூதாசுக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் யூதாஸ் புறம் காட்டி சென்று விட்டான். பின்னர் சாத்தான் அவனை பரிபூர்ணமாக எடுத்துக் கொண்டு விட்டான். யூதாஸ் தானே தனது தீர்மானங்களை செய்தான். தன்னைத்தானே ஒருவன் நரகத்திற்கு அனுப்பாவிட்டால் தேவன் யாரையும் நரகத்திற்கு அனுப்புகிறதில்லை. மனிதன் எடுக்கும் தீர்மானங்களுக்கு தேவன் ஆமோதிக்கிறார். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வதை குறித்து தீர்மானிக்கும் பொழுது, நான் அதை ஆமோதிக்கிறேன், உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார். யூதாஸ் இங்கே செய்தது போல யாராவது நான் இயேசுவை புறக்கணிக்கிறேன் என்று சொல்வார்கள் என்றால் அதையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். யாரையும் அவர் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. இங்கே இயேசு கிறிஸ்து யூதாசை பார்த்து, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்கிறார். என்னதான் தன்னந்தனியாக யூதாஸ் தீர்மானம் எடுத்தாலும் தேவனுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழேதான் இருக்கிறான். யூதாஸ் ஏற்கனவே தீர்மானம் எடுத்துவிட்டான். இப்பொழுது தேவனோடு ஒத்துப்போக கட்டாயப்படுத்தப்படுகிறான். பண்டிகை காலத்திலே எல்லா ஜனக்கூட்டமும் சுற்றி இருக்கும் பொழுது இந்த சமய தலைவர்கள் இயேசுவை கைது செய்து அவரை சிலுவையிலே அறைய விரும்பவில்லை. பண்டிகை முடிந்த பின்னர் தான் அதை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு இங்கே அவனை பார்த்து, நீ சீக்கிரமாய் போய் செய்கிறதை செய் என்று துரிதப்படுத்துகிறார். எனவே அவன் உடனடியாக போய் அந்த சமய தலைவர்களிடத்திலே துரிதமாய் செயல்படும்படி சொல்ல வேண்டியதிருந்தது. வசனங்கள் 28-29. அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தியிருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது, தரித்திரருக்கு ஏதாயிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். ஆம், சீஷர்கள் யாருக்குமே அவர் என்ன சொல்லுகிறார் என்பது புரிந்து கொள்ள முடியவில்லை. கவனித்தீர்களா, இயேசு கிறிஸ்துவும் தனது பணியிலே யாரிடத்திலேயும் எதையும் கேட்டு கேட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஆனால் பொறுப்பு இருந்தது. சாதாரணமாக உலகத்திலே ஒரு தொழிலிலே பண காரியங்கள் கவனிக்கப்படும் வண்ணமாக அவருடைய குழுவிலும் பண காரியம் கவனிக்கப்பட யூதாஸ் பொறுப்பாயிருந்தான். மற்றொரு உண்மையையும் இது சொல்கிறது. அற்புதங்கள் செய்து எல்லா நாட்களிலேயும் தனது சீஷர்களை அவர் போஷிக்கவில்லை. அவர்கள் சென்று உணவு வாங்கி வர வேண்டியதிருந்தது. யூதாஸ் பண பொறுப்பை கொண்டவனாயிருந்தான். இதுபோல என்றுமே பணத்தை கையிலே வைத்திருப்பவர்களுக்கு அது ஒரு சோதனையே. பஸ்கா பண்டிகையின் சமயத்திலே ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பது வழக்கம். எனவே அப்படி யாருக்கோ கொடுக்க முடியாத இயேசு அனுப்புகிறார் என்று நினைத்துக் கொண்டார்கள். யோவான் 13:30 அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாயிருந்தது. கவனித்தீர்களா? யூதாஸ் புறப்பட்டு போன போது இரவு வேளை. அருமையானவர்களே, அது யூதாசுக்கு நித்தியமான இரவாயிற்று. அது பிசாசனுடைய நாள். பிசாசனுடைய இருள் எப்பொழுதுமே எகிப்திலே உண்டான இருளைப் போலத்தான் இருக்கும். தேவன் எதை செய்தாரோ அதை மெதுவாக செய்தார். ஆனால் பிசாசானவன் எதை செய்கிறானோ அதை துரிதமாகவே செய்வான். அவன் துரிதமாக செயல்படுவான். ஏனென்றால் அவனுடைய காலம் குறைவானதே. தேவன் தனது சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நித்திய நித்தியமான காலங்களை உடையவராயிருக்கிறார். எனவே எந்த ஒரு காரியத்திலையும் அவர் அவசரப்படுகிறதில்லை. அநேக வேளைகளிலே இதை நாம் புரிந்து கொள்ளாதபடியினாலே நாம் அவசரப்படுகிறோம். எனவேதான் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது இந்த அறையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. யூதாஸ் வெளியே போய்விட்டான். இயேசு கிறிஸ்து தனது சீடர்களோடு பேச ஆரம்பிக்கிறார். அவர்கள் பயந்து போன நிலைமையிலே இருக்கிறார்கள். சிலுவையின் நிழல் அந்த அறையிலே குழுமியிருந்த குழுவின் மேலேயும் பட்டது என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களை தாழ்வான நிலைமையிலிருந்து உயர்வான நிலைமைக்கு கொண்டு போக முயற்சிக்கிறார். இக்காலத்தை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கும்படியாய் வழிநடத்துகிறார். உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து நித்தியமான காரியங்களை சிந்திக்க செய்கிறார். இடையிலே பேதுரு பேசினாலும் இயேசு கிறிஸ்து இங்கே இருந்து தொடர்ந்து 14 முழுவதிலேயும் தான் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். யோவான் 13:31-32 அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். இப்பொழுது ஆவிக்குரிய காரியங்களை குறித்து இயேசு அவர்களோட பேசுகிறார். மனுஷகுமாரன் மகிமைப்படுத்தப்பட போகிறார். இது அவருடைய மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் நடைபெறப் போகிறது. மனிதனுடைய கண்ணோட்டத்திலே சிலுவையானது வெட்கத்துக்குரியதும் தோல்விக்குரியதுமாய் தெரிகிறது. ஆனால் சிலுவையின் வழியாக உலகத்தின் ரட்சிப்பு சம்பாதிக்கப்பட்டபடியினாலே தேவன் இயேசு கிறிஸ்துவிலே மகிமைப்பட்டார் என்று சொல்லலாம். யோவான் 13:33 பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். யூதாஸ் வெளியே போய்விட்டான். எனவே இயேசு அவர்களை பிள்ளைகளே என்று சொல்லி அழைக்கிறார். அவர் சிலுவையை நோக்கி போகிறார். அவர் சென்ற வண்ணமாக யாரும் சிலுவையை நோக்கி செல்ல முடியாது. அவர் தனியாக பாடுபட்டார். இயேசு கிறிஸ்து அடைந்த பாடுகளை என்னாலும் உங்களாலும் முழுமையாக புரிந்து கொள்ளவும் முடியாது. வசனங்கள் 34-35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இப்பொழுது இங்கே அவர்களுக்கு புதிய கற்பனையை கொடுக்கிறார். உங்கள் விசுவாசத்தில் அடிப்படை கொள்கைகளை பின்பற்றினால் நீங்கள் சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னதாக சிலர் நினைக்கிறார்கள். விசுவாசத்திலே அடிப்படை விசுவாசம் தேவைதான். கர்த்தருடைய வார்த்தையில் குறையில்லை என்பதை விசுவாசிக்க வேண்டியது அவசியம்தான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிப்பது முக்கியமானதுதான். பாவத்தின் தண்டனையை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை விசுவாசிப்பதும் அவசியம்தான். நம்முடைய இடத்திலே அவர் பலியானார் என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் உயிரோடு எழுப்பப்பட்டு பரலோகத்திற்கு சென்று இந்த உலகத்திலிருந்து திருச்சபையை எடுத்துக்கொள்ள மீண்டுமாய் வரப்போகிறார் என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காரியங்களை எல்லாம் நாம் விசுவாசிப்பதனாலே கர்த்தரை அறியாத, ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வராத இந்த உலகத்திற்கு எந்த பயனும் இல்லை. இந்த உலகம் அன்புக்காக செத்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் சீடர்கள் அன்பினாலே மற்றவர்களால் இயேசுவின் சீடர்கள் என்று அறியப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வெர்னன் மகி என்ற தேவனுடைய மனிதர் தனது வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார். அவருடைய தகப்பனார் மரித்து போனபடினாலே இள வயதிலேயே தாயாரை கவனிக்க வேண்டிய பொறுப்புடையவரானார். எனவே அவர் வேலை செய்து தாயாரை காப்பாற்றும்படியாக அவருடைய உறவினருடைய வீட்டிலே தங்கியிருந்தார். அங்கே அவருடைய இரண்டு அத்தைமாரும் திருமணமாகாத ஒரு மாமாவும் இருந்தார்களாம். ஒரு அத்தை பேப்டிஸ்ட் திருச்சபைக்கு செல்வார்கள், மற்றும் ஒரு அத்தை பிரஸ்பிடேரியன் திருச்சபைக்கு செல்வார்கள். இந்த மாமா ஒரு அவிசுவாசியாக குடிகாரராக இருந்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் சாப்பிடும் நேரத்திலேதான் அவர் வெளித்தெழும்புவார். அப்படி மதியம் சாப்பாட்டு வேளையிலே இரண்டு அத்தைமாரும் தங்கள் திருச்சபையிலே நடைபெறுகிற தீமையான காரியங்களை குறித்தெல்லாம் பகிர்ந்து கொள்வார்கள். சில வருடங்களுக்கு பிறகு அந்த ஊழியருடைய மாமா மிகவும் சுகவீனமாக ஆஸ்பத்திரியிலே இருந்தார்கள். ஒரு அத்தை இந்த சகோதரனை, அதாவது வெர்னன் மேகியை அழைத்து, மருமகனே, உங்கள் மாமா ஏன் இயேசுவண்டை வர மறுக்கிறார்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்ன உண்மை என்ன தெரியுமா? உங்கள் திருச்சபைகளிலே காணப்படுகிற அன்பற்ற செயல்களே மாமா இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்று கூறினாராம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் எத்தனையோ பேர் கிறிஸ்துவை குறித்து அறிந்திருந்தாலும் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களிலே சிலர் உண்மையில் இயேசுவை அறியாதவர்களாக அன்பற்றவர்களாக நடந்து கொள்வதே காரணம். கலாத்தியர் 5:15 பாருங்கள், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் விசுவாசத்திற்குள்ளே வர விரும்புகிறவர்களையும் திருச்சபைக்குள்ளே வரவிடாமல் தடுக்கும் காரியமாயிருக்கிறது. எனவேதான் அவர்கள் சொல்லப்படுகிற சுவிசேஷத்தை கேட்கிறதில்லை. சுவிசேஷத்தை கேட்கும் முன்பதாக இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர்களுடைய சாட்சிக்கேடான காரியங்களை பார்க்கிறார்கள். அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கொடுக்கிற பிரதானமான கட்டளை நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்பதல்ல, நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதும் அல்ல, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்றே கூறுகிறார். டெட்டூலியன் என்ற சரித்திர ஆசிரியர் சொல்லும் பொழுது ரோம அரசாங்கமானது ஆதி திருச்சபை குறித்து நடுங்கிக் கொண்டிருந்தது என்று எழுதுகிறார். ஏனென்றால் திருச்சபையிலே மக்கள் நாள்தோறும் சேர்க்கப்பட்ட வண்ணமாயிருந்தார்கள். திருச்சபை வளர்ந்து கொண்டு சென்றது. ரோம் அதிகாரிகளுக்கு வணக்கம் செலுத்தும்படியாக நெருப்பிலே வாசனை பொடியை போட அவர்கள் மறுத்துவிட்டார்கள். கிறிஸ்தவ விசுவாசிகள் கூடும் இடங்களுக்கு சென்ற ஒற்றர்கள் திரும்பி சென்று சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இந்த கிறிஸ்தவர்கள் வினோதமான மக்களாயிருக்கிறார்கள். வெறுமையான அறையிலே தொழுது கொள்வதற்காக கூடுகிறார்கள். எந்த ஒரு உருவமோ படமோ அங்கே இல்லை. இயேசு கிறிஸ்து என்ற ஒருவரை குறித்து பேசுகிறார்கள், ஆனால் அவர் அங்கே இல்லை. எந்த நேரத்திலையும் அவர் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, அவர்கள் ஒருவரை ஒருவர் எவ்வளவு நேசிக்கிறார்கள் தெரியுமா என்றுதான் அந்த ஒற்றர்கள் வந்து கூறினார்கள் என்று எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைய அரசாங்கம் கிறிஸ்தவம் உண்மை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யாரையாவது அனுப்பி பார்ப்பார்கள் என்றால், அவர்கள் உங்கள் திருச்சபைக்கு வருவார்கள் என்றால் அவருடைய அறிக்கை எப்படிப்பட்டதாயிருக்கும்? இந்த கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் அதிகம் நேசிக்கிறவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களா? சற்றே எண்ணி பார்ப்போம். இப்படிப்பட்ட சாட்சி இல்லாமல் போவதற்கு காரணம் நாம இருப்போம் என்றால் நாம் மனம் திரும்ப ஆண்டவர் அழைக்கிறார். அல்லது நமது குடும்பத்தில் உள்ள யாராவது இப்படிப்பட்ட சாட்சிக்கேடான காரியங்களிலே இருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியதும் அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டியதும் விசுவாசிகளாகிய நம்முடைய பொறுப்பாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூறிய ஒரு எச்சரிப்பின் துணியை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சீஷர்கள் மத்தியிலே எவன் பெரியவன் என்ற வாக்குவாதம் வந்த நேரத்திலே இயேசு ஒரு சிறு பிள்ளையை அவர்கள் முன்பாக நிறுத்தி, இவர்களைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்திலே இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று கூறினார். இயந்திர கல் என்றால் என்ன தெரியுமா? மாவு அரைப்பதற்காக பயன்படுத்தப்படும் பெரிய கல். இன்றைய மொழியிலே பேச வேண்டுமென்றால் ஆட்டு உரலிலே கழுத்திலே கட்டி அல்லது ஒரு கிரைண்டரை கழுத்திலே கட்டி கடலின் அடியிலே அமிழ்த்துகிறது அப்படிப்பட்டவர்களுக்கு நலமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாருக்காவது இடரலா இருக்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். யோவான் 13:36-38 பாருங்கள், சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். பேதுரு நம் எல்லாருக்கும் மிகவும் நெருக்கமான ஒருவராயிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் யூதாசை போல இயேசுவை விற்க மாட்டீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். பிசாசானவன் உங்களை கட்டுப்படுத்த முடியாது, ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருக்கிறார். ஆனால் சீமோன் பேதுரு செய்தது போல நம்மிலே எவருமே செய்யக்கூடும். அவனுடைய பிரச்சனை பிசாசானவன் அவனுடைய உள்ளத்திலே இல்லை, ஆனால் அவன் தன் மாம்சத்தை குறித்து அதிகமான நம்பிக்கை வைத்தவனாயிருந்தான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் பிரச்சனையாயிருக்கிறது. பேதுரு உண்மையாகவே இயேசுவை நேசித்தார், இயேசுவுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாயிருந்தார். ஆனால் இளவயதிலேயே தவறு செய்தவர்களைப் போல பேதுரு நடத்தப்பட வேண்டியவராயிருந்தார். பெந்தேகோஸ்தே நாள் வரை அவர் ஆவிக்குரிய முதிர்ச்சி பெறவில்லை. இயேசு கூறும்பொழுது அவர் கவனித்த ஒன்றே ஒன்று, நான் போகிறேன் என்று சொன்னதைத்தான் கவனித்திருக்கிறார். ஒரு சிறுபிள்ளையைப் போல, நீங்கள் எங்கே அப்பா போகிறீர்கள், நானும் உங்களுடன் வர விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அவருடைய முதல் கேள்வி, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர்? இரண்டாவது கேள்வி, நான் இப்பொழுது உமக்கு பின் ஏன் வரக்கூடாது என்கிறார். அதற்கு பதிலாக இயேசு, நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். இந்த பதிலிலே பேதுருவின் காதிலே விழுந்த வார்த்தை இப்பொழுது என்ற வார்த்தை மட்டுமே. பிள்ளைகள் மிட்டாய் கேட்பது போல அவர் கேட்கிறார். தாயார் சொல்கிறார்கள், சாப்பிட்ட பிறகு தருகிறேன் என்கிறார்கள். ஆனால் பிள்ளை குதித்து கொண்டு, எனக்கு இப்பொழுதே அது வேண்டும் என்கிறது. காத்திருக்க வேண்டிய நேரம் வரை காத்திருக்க விருப்பமில்லை. பேதுரு இயேசுவை நேசித்த அன்பு உண்மையானது. அவர் எங்கே சென்றாலும் அவர் பின்னே செல்ல விரும்பினார். உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொன்னதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் சொன்ன வார்த்தைதான். கெத்செமனே தோட்டத்திலே வேலைக்காரனுடைய காதை வெட்டியவரும் பேதுருதான். பேதுரு இயேசுவை மறுதளிப்பார் என்று சொன்னதை பேதுருவால் நம்ப முடியவில்லை. ஏன்? தன்னை குறித்தே அளவுக்கு மிஞ்சி நம்பிக்கை வைத்திருந்தார். நம்முடைய சொந்த சரீரத்தை குறித்து நாமும் அதிகம் நம்பிக்கை வைக்கக்கூடாது பிரியமானவர்களே. 2 கொரிந்தியர் 12:10 என்ன வாசிக்கிறோம்? நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலன் உள்ளவனாயிருக்கிறேன். ஆம் அருமையானவர்களே, உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் மிகவும் பலசாலிகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஒருமுறை ஒருவர் டிஎல் மூடி என்ற ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் இயேசுவுக்காக மரிக்கும் கிருபை பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்டாராம். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இல்லை, நான் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று அவர் எனக்கு சொல்லவில்லை. அவர் அப்படி என்னிடத்திலே சொல்வார் என்றால் அதற்கான கிருபையையும் அவரே எனக்கு தருவார் என்று கூறினாராம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய மாம்சம் பலவீனமானது. நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான பலனை அவரே தர வேண்டும். விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நிற்கிறேன் என்று எண்ணுகிற நாமும் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இத்தனை மாதங்கள் நான் தவறு செய்யவில்லையே, அப்படி என்றால் இந்த முறையும் நான் விழுந்து போவதில்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு உங்கள் சொந்த மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. விலகி இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து விலகியே இருக்கும் பொழுது நாம் பலன் உள்ளவர்களாயிருப்போம். நம்முடைய நம்பிக்கை நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் மேலேயே இருக்கட்டும். யோவான் 14:16 கடந்து செல்வோம். வேதத்திலே இவ்வாறு அதிகாரங்கள் பிரிந்திருப்பது நமக்கு நல்ல பயனுள்ளதாயிருக்கிறது. ஆனால் சில இடங்களிலே சரியான இடத்திலே அந்த பிரிவு செய்யப்படவில்லை. யோவான் 14:1 இயேசு கிறிஸ்து சொல்வது உண்மையாகவே 13 இயேசு பேதுருக்கு சொல்வதின் தொடர்ச்சியாகும். சற்று முன்னர்தான் உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று பேதுரு சொன்னார். இயேசு கிறிஸ்து அதற்கு பதிலாக சேவல் இன்றைக்கு கூவுகிறதற்கு முன்னே மூன்று தரம் நீ என்னை மறுதளிப்பா என்று கூறினார். இது எத்தனை உண்மையானது என்பதை சற்று பின்னர் நாம் பார்க்கப் போகிறோம். தொடர்ந்து இயேசு சீமோன் பேதுருவிடத்திலேதான் பேசிக் கொண்டிருக்கிறார். பேதுரு மறுதளிக்கப் போகும் அந்த இருளான இரவை கடந்து வருவதற்காக தன்னோடு கூட உள்ள உறவை மீண்டுமாக அவன் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக இந்த வார்த்தைகளை கூறினார். அவனை ஆறுதல் படுத்துவதற்காக இதை கூறினார். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இந்த அதிகாரம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை ஆற்றி தேற்றுகிறதாயிருக்கிறது. யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த நிமிடமே உலகத்தின் எல்லா பகுதிகளிலேயும் ஆறுதலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் இருதயத்திலே சமாதானத்திற்காக ஏங்குகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆறுதலையும் சமாதானத்தையும் மனுமக்களுக்கு கொடுக்க முடியும். அதற்கான அடிப்படையை இங்கே அவர் சொல்கிறார். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்கிறார். இந்த விசுவாசம் என்பது அமைதியான விசுவாசம் அல்ல, செயல்படும் விசுவாசம். உங்கள் வாகனமானது உங்களை வீட்டிற்கு எடுத்துச் செல்ல முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அப்படியென்றால் எப்படி வீட்டிற்கு போவீர்கள்? விசுவாசித்துக் கொண்டிருந்தால் மட்டும் போதுமா? இல்லை, உங்கள் வாகனத்தின் மீது நம்பிக்கை வைப்பதனாலே அதிலே அமர்ந்து நீங்கள் வீட்டிற்கு போகிறீர்கள். வீதமாகவே நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு கூறுவதனாலே இயேசுவும் தேவனாயிருக்கிறார் என்பது தெளிவாகிறது. தேவனிடத்திலே விசுவாசமாய் ஒருவர் இருக்கும் பொழுது அவர் நாஸ்திகர் அல்ல. ஆனால் கிறிஸ்தவராக வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவின் மேலே தனிப்பட்ட விசுவாசமும் நம்பிக்கையும் வைக்க வேண்டும். யோவான் 14:2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். முதலாவதாக பிதாவின் வீடு என்றால் என்ன என்பதை குறித்து சிந்திப்போம். அருமையானவர்களே, பிதாவின் வீடு என்பது நானும் நீங்களும் வாழுகின்ற இந்த அண்ட சராசரங்களிலேதான் இருக்கிறது. ஒரு சின்ன பூமி உருண்டையிலே நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய மகத்துவமான வான மண்டலங்களுள் நாம் ஒரு சிறு புள்ளியாகத்தான் இருக்கிறோம். என்றாலும் நாம் பிதாவின் வீட்டில்தான் இருக்கிறோம். சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் என்பவர் நம்முடைய உலகத்தை குறித்து சொல்லும் பொழுது அது விரிந்து கொண்டே போகும் உலகம் என்கிறார். ஒரு காலத்திலே நட்சத்திரங்கள் ஓரிடத்திலே மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதன் பின் ஆராய்ச்சி வளர வளர நாம் ஒரு சூரிய மண்டலத்திலே இருக்கிறோம் என்பது கண்டறியப்பட்டது. பின்னர் இதேபோல பல சூரிய மண்டலங்கள் இருக்கிறது என்று கூறப்பட்டது. நமக்கு மிக அருகிலே இருக்கும் அடுத்த சூரிய மண்டலம் சுமார் 2,00,000 ஒளி வருடங்களுக்கு அப்பாலே இருக்கிறது என்று அறியப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக சூரிய மண்டலங்களுக்கு அப்பால் சூரிய மண்டலங்கள் என்று சென்று கொண்டே இருக்கிறதே ஒழிய எந்த ஒரு முடிவையும் யாரும் காண முடியவில்லை. அளவிடப்பட முடியாத வான மண்டலங்களை பார்க்கும் பொழுது அளவிடப்பட முடியாத ஒரு தேவன் இருக்கிறார் என்பது உறுதியாகிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று கூறியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஒருவேளை புன்முறுவலோடு கூட அதை அவர் கூறியிருக்க வேண்டும். அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவர். இப்படி எவ்வளவு தூரத்திற்கு எல்லாம் இருக்கிறது என்பது அவருக்கே தெரியும். அதையெல்லாம் நாம் ஒரு காலம் அறிந்து கொள்ள முடியாது. அருமையான சகோதரனை சகோதரியே, அவ்வளவு பெரிய ஆண்டவருடைய பார்வையிலே இந்த சிறிய பூமி உருண்டை முக்கியமான இடத்தை பெற்றதாயிருக்கிறது. திருத்துவத்திலே 2வது நபரான இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து சிலுவையிலே மரிக்கவில்லை என்றால் அவருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டே இருக்க முடியாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். நாம் விலையேற பெற்றவர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட தகுதியில்லாத ஒரு கூட்டம்தான் நம்முடைய சமுதாயம். நம் எல்லாரையும் ஒரு நொடியிலே பூமியை விட்டு அகற்றிவிட்டு அவர் மீண்டுமாக ஆதியிலிருந்து எல்லாவற்றையும் துவக்க முடியும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் நம்மை நேசிக்கிறார். இதுதான் உலகத்திலே மிக அற்புதமான ஒன்று. அவர் என்னையும் உங்களையும் நேசிக்கிறார். நாம் நேசிக்க தகுதியுள்ளவர்கள் என்பதனாலே நாம் நேசிக்கப்படவில்லை. நாம் ஒழுக்கக்கேடானவர்கள் என்பதை அறிந்திருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். அப்படிப்பட்ட மனித சமுதாயத்திலேதான் நாம் சொந்தங்களாயிருக்கிறோம். ஒருவேளை நான் கூறும் இந்த வார்த்தைகளை நீங்கள் மறுப்பீர்கள் என்றால் சற்றே உங்களை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இயேசு கூறினார். ஸ்தலம் என்று சொல்லும் பொழுது நாம் வசிக்கக்கூடிய மற்றும் ஒரு இடத்தை பற்றி அவர் கூறுகிறார். அது மட்டுமல்ல, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்றும் குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த அண்ட சராசரங்களின் மத்தியிலே எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. இருந்தாலும் அவருக்கு சொந்தமானவர்களுக்காக ஒரு இடத்தை குறிப்பாக ஆயத்தம் பண்ண அவர் செல்கிறார். நாம் ஒரு மிக அற்புதமான தேவனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். ஆனால் அந்த ஸ்தலத்திற்கு செல்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியதும் மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு நாளும் இந்த விதமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக அவர் நமக்காக ஆயத்தப்படும் ஸ்தலத்திற்கு நேராக நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை நமக்கு குறைந்த காலமாயிருந்தாலும் நித்திய நித்தியமான ஒரு வீட்டிலே நித்திய நித்தியமாய் அவரோடு வாழப்போகிறோம். இது எத்தனை மகிழ்ச்சியான ஒரு காரியம் இல்லையா? அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான அந்த ஸ்தலத்திற்கு அவர் நம்மை எடுத்துச் செல்ல வரும்பொழுது நாம் ஆயத்தமாயிருப்போமா?
கட்டப்படுத்தும் வருகை மிக சமீபம். ஒரு நாள் வருவான் ராஜாதி ராஜன் ஆயத்தமாகிடுவோ.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 4:6 பின்பாகம். சகரியா 4:6 பின்பாகம்.